الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الناس قد جاءكم الرسول بالحق من ربكم فآمنوا خيرا لكم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆராதிக்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பெரன்போட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா மனித குலத்திற்கு இந்த உலகிலே வாழ வேண்டிய நெறியை கற்றுத்தருவதற்காக வேண்டி அவனால் 1.5 லட்சம் நபிமார்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நபிமார்கள் என்பதனை உறுதிப்படுத்துகிற வகையில் அல்லாஹ் தாலா அந்தந்த காலத்தில் அந்த மக்கள் அவர்களை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அந்த காலத்திற்கு தேவையான பல அற்புதங்களை, மற்ற மனிதர்களால் செய்ய இயலாத பல அற்புதங்களை அவர்களுக்கு வழங்கி, அல்லாஹ்விடத்திலிருந்து அவனின் சார்பாக அனுப்பப்பட்ட தூதர்கள்தான் என்பதனை உறுதிப்படுத்துகிற வகையில் அந்த நபிமார்கள் எப்போவுமே உண்மையைத்தான் பேசுவார்கள். உண்மைக்கு புறம்பான எந்த பேச்சையும் பேச மாட்டார்கள். எந்த விதமான மோசடியான செயல்களிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். மிக மிக நம்பிக்கைக்குரியவர்கள், மனித சமுதாயத்திலே மிக உயர்ந்தவர்கள் என்றெல்லாம் அவர்களை பற்றி அறிமுகம் செய்து வைத்து, சிலர்களுக்கு வேதங்களையும் அல்லாஹ் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வால் அறிவிக்கக்கூடிய பல செய்திகளை மனிதர்களுக்கு சொல்லுகிற மிகப்பெரிய அறப்பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த நபிமார்கள் அல்லாஹு தாலாவுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த மனிதர்களால் அவர்களை எதிர்க்குகின்ற கூட்டத்தாரால் எத்தனை எத்தனை இன்னல்கள் கொடுக்கப்பட்டனவோ அவைகள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு ஒரு முடியளவுக்கு கூட பிசகாமல் சத்தியத்தின் மீது அவர்கள் நிலைத்து நின்றார்கள். சத்தியத்தையே போதனை செய்தார்கள். அல்லாஹ் திருமறையிலே அவர்களை குறித்து சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த யூதர்களும் அங்கே இருந்த முஷ்ரிக்குகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்படுத்திய போது அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை அவர்கள் வெளிப்படுத்திய போது அல்லாஹ் திருமறை வசனங்களை இறக்கி அவர்களுக்கு தெளிவுபடுத்தினான். அந்த வரிசையிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கதிஜாக்கும் ஒரு ரசூல் பில் ஹக்கி மிர் ரப்பிக்கும், உங்களிடத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த ரசூல் உங்களது இரட்சகனான அல்லாஹ்விடத்திலே இருந்து சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார். எனவே ஃபஆமினு, அவரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். ஹைரல்லக்கும், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. அவரை ஈமான் கொண்டு அவரை ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுக்கு சிறந்தது. பைன் தக்ஃபுரு, அவர்களை நீங்கள் நிராகரித்து விட்டால், மறுத்து விட்டால், ஃபைனல் இல்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல்லர், அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறான், வானமும் பூமியும் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. வகான் அல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் யாவற்றையும் தெளிவாக அறிந்தவனும் மிக்க ஞானமுடையவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா, இந்த நபிமார்கள் உண்மையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், சத்தியத்தை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை பின்பற்றுவது, அவர்களை நம்பிக்கை கொள்வதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லிவிட்டு, அப்படி நீங்கள் மறுத்துவிட்டால் அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டிருக்கிற தூதருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நஷ்டம் உங்களுக்குத்தான். ஏனென்று சொன்னால் நீங்கள் வசிக்குகின்ற இந்த பூமியும் வானமும் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, அவன்தான் அதனுடைய மாலிக்காக இருக்கிறான். மேலும் உங்களது செயல்களை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவனுடைய ஞானத்தின் மூலமாக தெளிவாக அறிந்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அவன் திருமறையை இறக்கி வைத்திருக்கிறான், அந்த திருமறையிலே செய்திகளை சொல்லியிருக்கிறான். ஆனால் அந்த திருமறையை விளக்கிக் கொடுப்பதற்கு நபிமார்கள் அவசியம் தேவைப்படுகிறார்கள். இப்போதெல்லாம் சொல்வார்களே, குரானை எடுத்து அவர்களாக விளங்கிக் கொள்ளலாம், அவர்களாக ஆய்வு செய்து கொள்ளலாம், அவர்களுடைய ஆய்வில் என்ன கிடைக்கிறதோ அதை பற்றி பின்பற்றி போகலாம், யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடைய விளக்கமும் தேவையில்லை, யாருடைய விளக்கங்களும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நமக்குத்தானே திருமறையை தந்தான், நாம் தான் அதை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹு தஆலாவால் இறக்கி வரவழைக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இல்லாமல், அவருடைய விளக்கம் இல்லாமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறித்து இந்த திருமறையை நல்ல விளங்கியவர்கள், திருமறையுடைய ஞானத்தை பெற்றவர்கள் என்று நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்களோ, அவர்களது விளக்கம் இல்லாமல் எந்த மனிதனாலும் திருமறையை விளங்க முடியாது, எப்படிப்பட்ட கொம்பனாலும் விளங்க முடியாது. அவன் எவ்வளவு பெரிய சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் சரி, ஏனென்று சொன்னால் அது மனிதர்களுடைய வாக்கியம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய வாக்கியம். அல்லாஹ் எந்த போக்கிலே சொல்லி இருக்கிறான், எந்த கருத்திலே சொல்லி இருக்கிறான், எப்படிப்பட்ட விளக்கங்களை அதனுள்ளே அடக்கி வைத்திருக்கிறான் என்பது அவனை திருத்துவதற்குத்தான் தெரியும். அவர்கள் தான் அதை விளக்கி கொடுப்பார்கள். திருமறையில் அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதின் நோக்கத்தை சொல்லுகிற போது அவர் குர்ஆனை ஓதுகிறார், அந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தருகிறார், அவருடைய விளக்கங்களை உங்களுக்கு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில 63 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். அதிலே குறிப்பாக அவர்கள் நபி பட்டம் கொடுக்கப்பட்ட 23 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை முழுவதும் தான் மார்க்கம். அவர்கள் சொல்லியது, அவர்கள் செயல்படுத்தி காட்டியது, அவர்களால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டதுதான் ஷரியத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீக்கிவிட்டு அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வை தனியாக ஒதுக்கி வைத்துவிட்டு இது தேவையில்லை என்று சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹ்தான் வேதத்தை இறக்கி இருக்கிறானே, அதில் எல்லாமே இருக்கிறதே என்று சொல்லி திருமறையை மட்டும் அவன் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் வழிகாட்டிலே தான் போய் சேருவானே தவிர நேர்வழியை பெற்றுக் கொள்ளவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற வாக்கியங்களை முழுமையாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை தான் ஈமான் என்பதே. ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்புவதோடு நின்று விடுவதில்லை. ஈமான் என்பது அல்லாஹ்வை நான் நம்பிக்கை கொண்டேன் என்று சொன்னால் அவன் மூமினாகி விட முடியாது. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டிருக்கிற திருத்தூதர்களை நம்ப வேண்டும். அவனால் இறக்கி அருளப்பட்டிருக்கிற வேதங்களை நம்ப வேண்டும். அவனால் படைக்கப்பட்ட மலக்குமார்களை நம்ப வேண்டும். மறுமை நாள் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். இத்தனையின் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மார்க்கமே அடித்தளமிடப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கைகளை ஒன்றை விட்டுவிட்டு நான் மூமின், நான் தான் ஒரிஜினல் மூமின் என்று யாரும் பறைசாற்றிக் கொள்ள முடியாது. வேண்டுமானால் வாயிலே சொல்லிக் கொள்ளலாமே தவிர ஈமானுக்குள்ளே அவர்கள் வந்துவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மன் யுத்யூர் ரசூல ஃபக்கத் அதா அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு வழிபட்டு விட்டால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிலே அவர்களது செயல்களிலே நீங்கள் போய் ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழிபட்டு விட்டீர்கள். இந்த இதாத் என்பதற்குரிய பொருளை முபஸ்ஸிர்கள் சொல்வார்கள். இதாத் என்ற வார்த்தையே ஏன், எதற்கு என்று கேட்காமல் வழிபடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்களா, என்ன காரணத்திற்காக சொன்னார்கள், ஏன் சொன்னார்கள் என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னார்களா வழிபட்டு விடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை எத்தனை விஷயங்களை சொல்லி இருக்கிறார்களோ அவைகளை முழுமைக்கும் வழிபடுவதுதான் ஈமான் என்பதே. மூமின் என்று சொன்னாலே அதனுடைய இலக்கணம் தானே தவிர, இது ரசூலுல்லாஹ் இந்த காரணத்துக்காக வேண்டி சொல்லி இருப்பார்கள், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்கு முன்னாடி சொன்னது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ரசூலுல்லாஹ் உலக விஷயத்திற்காக வேண்டி சொன்னது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்று சொன்னால் அவன் மூமினே அல்ல. மூமினுடைய அடையாளங்கள் அவனிடத்தில் இருந்தாலும் அவன் மூமினாக முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ரசூலுல்லாஹியை நீங்கள் வழிபட்டு விட்டால் ஃபக்கதாதா அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டீர்கள். வமன் தவல்லா, யாராவது ரசூலுல்லாஹியை புறக்கணித்து விட்டால், இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ரசூலுல்லாஹியுடைய விஷயங்களிலே இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்று விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, ரசூலுல்லாஹியுடைய வழிமுறையை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்படி யாராவது உங்களை புறக்கணித்து விட்டால் ஃபமா அர்ஸல்னா கஅலைஹிம் ஹஃபீலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், யா நபியே, அவர்கள் மீது நீங்கள் ஒன்றும் பாதுகாவலர்கள் அல்ல, அவர்களை பாதுகாப்பவர்களாக நாம் உங்களை அனுப்பவில்லை. அவன் போனா போயிட்டு போட்டோம், அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவான், நீங்க ஒன்னும் அவனை தடுக்க முடியாது, அவனை தடுத்து நிறுத்த முடியாது, அவனை திருத்த முடியாது, அவன் அதில்தான் இருப்பான், அவனை அவனுக்கு பின்னாடியே போய் நீங்கள் அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் யாருடைய விஷயத்திலே குர்ஆனில் இறக்கப்பட்டது என்று சொன்னால், முழுக்க முழுக்க முனாஃபிக்கின்களுடைய விஷயத்தில், அந்த காலத்தில் இருந்த முனாஃபிக்கின்களுடைய விஷயத்தில் இறக்கப்பட்டது. அவர்கள் தான் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் தங்களை முஸ்லிம்களாக அடையாளம் காட்டிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு மாறு செய்கிற போது அதற்கு ஒரு உள்ளர்த்தம் கற்பித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி அவர்கள் இந்த விஷயத்திற்காகத்தான் இதை சொன்னார்கள், இது நமக்கு இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி உள்ளர்த்தம் வைத்துக் கொண்டு அவர்கள் தான் இதிலே பிரிவினை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். அந்த காலத்து முனாஃபிக்குகள் அவர்கள் விஷயமாகத்தான் இந்த வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முஸ்லிம்களுக்கு கூட சில நேரங்களிலே தங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லுகிற போது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது ஒரு சிறிய சங்கடம் உண்டானது, ஒரு சிறிய ஐயப்பாடு உண்டானது. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இன்னொரு சஹாபிக்கு மத்தியில ஒரு வரப்பு விஷயத்திலே ஒரு தகராறு. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரப்பை தாண்டித்தான் அந்த நீரோடை போக வேண்டும், அது இன்னொரு சஹாபியினுடைய இடத்திலே போய் சேரும். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வார்கள் சொன்னா, தண்ணீரை தன்னுடைய வரப்புக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கிற தண்ணீரை அங்கே அனுப்புவார்கள், அதிகப்படியான நீரை அடுத்த வயலுக்கு அனுப்புவார்கள். இது இந்த சஹாபிக்கு மனசுல வருத்தம் ஏற்பட்டது, இரண்டு பேருக்கும் தகராறு வந்தது. ரசூலுல்லாஹ்விடத்தில் இதை பற்றி விளக்கம் கேட்பதற்காக வேண்டி இரண்டு பேர்களுமே வருகிறார்கள். வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விஷயத்தை கேட்டு அறிந்து விட்டு சொன்னார்கள், ஜுபைரே, உங்களுடைய வரப்புக்கு உங்களுடைய வயலுக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் பாய்ச்சி விட்டு அடுத்த வயலுக்கும் நீங்கள் அனுப்பி வையுங்கள், தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்ட உடனே அந்த சஹாபி, அப்ப அப்போதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார் புதிய சஹாபியாக தெரிகிறது, அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உங்களது சொந்தக்காரர் என்ற காரணத்தினால், ஜுபைர் யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அத்தை மகன், மாமி மகன், அந்த உறவை சுட்டிக்காட்டி அவர் உங்களது மாமி மகன் என்ற காரணத்தினால் தானே நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சுருங்கி போய் விட்டது, ஒரு விதமான கவலை மனதில் ஏற்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஜுபைரே, உங்களது வயலுக்கு தேவையான நீரையெல்லாம் நீங்கள் பாய்ச்சி விட்டு அதிகப்படியாக நீரையும் நீங்கள் தேக்கி வைத்து விட்டு, உங்களுக்கு தேவையான நீரை தேக்கி வைத்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தா அங்க அனுப்புங்கன்னு சொன்னாங்க. இதுதான் சட்டம். இருந்த போதிலும் கூட தேக்கி வைப்பதற்கு பதிலாக நீங்க அதுக்கு முன்னாடி அனுப்பிடுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் மீது மிரக்கப்பட்டுதான் சொன்னார்கள். ஆனால் அவர் ஒரு உள்ளர்த்தம் கற்பித்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறைப்படியான விஷயத்தை அங்கே அவர்களுக்கு தீர்ப்பளித்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். இது சாதாரணமாக உலக நடைமுறையில ஏற்படுகிற ஒரு விஷயம், இதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று சொன்னால், வெளிப்படையிலே பார்க்கிற போது இது மார்க்கத்தினுடைய கடமையோ மார்க்கத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறையோ கிடையாது, சாதாரணமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். இந்த விஷயத்துக்கு அந்த சஹாபி ஒரு உள்நோக்கம் கற்பித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொந்தம் என்ற காரணத்தினால் நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்களோ என்று கேட்டபோது இது அல்லாஹ்வால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கி வைத்தான், ஃபலா வரப்பிக்க, நபியே, உங்களது ரட்சகனின் மீது சத்தியமாக, அவர்கள் மூமினாக ஆக முடியாது. மூமின் என்று அவர்கள் சொல்லலாம், ஆனால் மூமினாக ஆக முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை வழக்கை உங்களிடத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து அதற்கு ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுத்த பின்னால், சும்மலா எஜுபி அன்புசிஹும் ஹரஜன் மிம்மா கலைத்த, நீங்கள் சொல்லிய தீர்ப்பின் மீது அவர்களுக்கு ஏதாவது மனதிலே ஒரு சின்ன ஒரு ஒரு நிலை ஏற்படுகிறது. உங்களை தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுகிறது. மனம் நிறைந்து அவர்கள் போகாமல் ஒரு சங்கடத்தோடு உங்களை தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், ஒய்சல்லிமு தஸ்லீமா, அவருடைய உங்களுக்கு முழுமையாக வழிபட்டு நீங்கள் கொடுத்த தீர்ப்பை முழுமையாக அவர்கள் அங்கீகரித்து அவை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களது தீர்ப்பிலே அவர்கள் அதாவது வருத்தப்படுவார்களானால், சங்கடப்படுவார்களானால், அப்படிப்பட்டவர்கள் மூமினாகவே ஆக முடியாது என்று அல்லாஹ் தன்னின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியத்தை சொன்ன பின்னால் அந்த காரியத்திற்கு ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் வைத்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இதிலே சொல்லியிருப்பார்கள், அந்த இதிலே சொல்லியிருப்பார்கள் என்றெல்லாம் வேறு விதமான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தால் அந்த சஹாபாக்களுக்கே அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் மூமினாக முடியாது என்று. இவர்களுடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சூனியத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூனியத்தை நம்புவது மூமினுடைய பண்பாகும், கட்டாயம் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் அதை உறுதிப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சியாசத்தால் இருக்கிற ஹதீஸுகள் அவைகளை உறுதிப்படுத்துகின்றன. யாராவது ஒரு மனிதன் சூனியம் எல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் மூமின் அல்ல என்று சொன்னால் அதை மறுப்பதன் மூலம் அவன் குர்ஆனை மறுக்குகிறான், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மறுக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மூலம் சில வேதனைகளை பட்டார்கள், அனுபவித்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே, அது சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லப்படுகிற ஆறு கிரந்தங்கள், சியாசித்தாண்ட ஆறு கிரந்தங்கள், உலகம் முழுவதும் இருக்கிற முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்கள், புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், இப்னு மாஜா, நசாயி, திருமதி ஆகிய ஆறு ஹதீஸ் கிரந்தங்கள். இந்த ஆறு ஹதீஸ் கிரந்தங்களிலும் இந்த சூனியத்தை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூனியத்தை மறுக்கக்கூடியவர்கள் என்ன ஒரு காரணத்தை தங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக அவர்களுக்கு வெளிப்பட்ட ஒரு காரணத்தை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு சூனிய செய்யறான், கெடுதல் செய்யறான், அப்படி செய்கிற போது அந்த மனிதனை அதை பாதிக்கிறது என்று சொன்னால் அது அப்ப அல்லாவே வேண்டான்னு அர்த்தம். ஒருத்த ஒருத்தனுக்கு தீங்கு செய்யறான், மனுஷன் ஒருத்தனால ஒருத்தனுக்கு தீங்கு செய்ய முடியும் என்று இருந்தால் அல்லாஹ்வுத்தால எதுக்கு இருக்கிறான்? அப்ப ஈமானுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அதனால அதை நம்பக்கூடாது என்று சொல்லி குர்ஆன் உறுதிப்படுத்தி இருக்கிற ஒரு விஷயத்தை நம்புவதிலே அவர்கள் குழப்பம் விளைவிக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ தீங்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. மனிதனை விட்டு விடுங்கள், ஒரு பாம்பு வந்து கொத்திருச்சு மனுஷன் சாக மாட்டானா? ஒரு தேர் வந்து கொட்டிருச்சு அந்த விஷம் ஏறினா மனுஷன் சாக மாட்டானா? அதுக்கு எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன தன்மைகளை வழங்கப்பட்டிருக்கிறதோ அது கண்டிப்பா செய்யும். கத்தியினுடைய வேலை அறுக்கிறது, அது செய்யும். இந்த இடத்துல கத்தியில ஒருத்தன் அறுத்துட்டு அல்லாதான் இருக்கிறானே, அடுத்து அவன் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றது பொருத்தமாகாது. விஷத்தை ஒரு மனிதன் எடுத்து அறிந்து விட்டான், தெரியாமல் தான் எடுத்து அறிந்தினான், விஷம் என்றே தெரியாது, விஷத்தை தூக்கி குடிச்சினான், சாவானா சாக மாட்டானா? சாவான். அப்ப அந்தந்த வேலைகளை அந்தந்த அந்தந்த பொருள்கள் செய்யும். இதுதான் உலகத்துடைய நியதி. இது வந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை குறை சொல்லுவதாக ஆகாது, அல்லாஹ்வுடைய சக்தியை குறை சொல்லுவதாக ஆகாது. தங்களது ஆய்வின் மூலமாக இப்படி நாங்கள் தெரிந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள்? அந்த சூனியத்தை மறுப்பதற்காக வேண்டி எத்தனை எத்தனையோ விஷயங்களை போட்டு போட்டு புரட்டி புரட்டி பார்த்து கடைசியில ஹதீஸ் எல்லாம் பொய்யின்ட்டாங்க. குர்ஆன்ல வர வசனத்தை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அதுக்கு தப்பான விளக்கத்தை சொல்லிவிட்டு ஹதீஸ்ல சியாசித்தால வந்த ஹதீஸ்ல, புகாரில வந்த ஹதீஸ் பொய், முஸ்லிம்ல வந்த ஹதீஸ் பொய், இது மாதிரி எல்லா ஹதீஸ் கிரந்தங்கள வந்த ஹதீஸும் பொய்யின்னு சொல்லிட்டு சூனியத்தை பத்தி ஹதீஸை மட்டும் அவர்கள் மறுக்கவில்லை. நிறைய பொய்யான செய்திகள் ஹதீஸ்களிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இடம்பெற செய்திருக்கிறார்கள், நஊது பில்லாஹி மின்ஹா. முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி இடம்பெற செய்திருக்கிறார்கள் என்று நிறைய விஷயங்களை இவர்கள் ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள். இருக்கிறவங்களுக்கு புத்தி எங்க போதும் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன விஷயங்களை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விஷயங்களை நம்பாமல் மறுப்பது என்பது எவ்வளவு பெரிய குற்றம்! அதை பற்றி கொஞ்சமும் கூட சிந்திக்க மாட்டார்கள், சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, காஃபிரர்களும் கூட ரசூலுல்லாஹ் நம்பினாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு நம்பினாங்க. அபுல் அஹபுன்னு ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும், சப்பத்தியதா அபுல் அஹபின் என்று சூரா, ஒரு சூறாவே அந்த மனிதன் மீது அதற்கு எதிராக இறக்கப்பட்டது. அவர் யாருன்னு சொன்னா வேற யாரும் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை, தந்தைக்கு உடன் பிறந்த சகோதரர். ஆளு ரொம்ப ஆஜானுபான ஆளு, பார்க்கறதுக்கு ரொம்ப, அதாவது மக்கா குறைசிகளை ரொம்ப வசதியானவர், அதே நேரத்தில் ரொம்ப வலிமையானவரும் கூட. சாதா சீத ஆளு கிடையாது, அவரு யாமாலியோ கோமாலியோ கிடையாது, ரொம்ப மக்களுக்கு மத்தியிலே செல்வாக்குடையவர். அங்கு அடையாளங்களும் கூட தப்சீர்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆள் சவப்பா இருப்பார். எந்த அளவுக்குன்னு சொன்னா தூரத்திலிருந்து பார்க்கிற போது இந்த நெருப்பினுடைய ஜுவாலை எப்படி சவப்பாக இருக்கும், அதுபோல அவருடைய முகம் அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குமா. அதன் காரணமாக மக்கள் அவரை அபுல் அஹபு, ஜுவாலையின் தந்தை என்று சிறப்பு பெயர் பற்றி அழைத்திருந்தார்கள். அவருடைய பெயர் வந்து அபுல் அஹபு கிடையாது, அப்துல் உஸ்ஸா என்பது அவருடைய பெயர். ஆனா அந்த அளவுக்கு அவர் பார்க்கறதுக்கு வசீகரமாக இருப்பார். ஒரு கண்ணு மாறு கண்ணு மாதிரி இருக்கும் அவருக்கு. அதே நேரத்தில் நல்ல வலிமையான நபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக அன்பு வைத்திருந்தார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலிலே ஒரு மலையின் மீது ஏறி நின்று மக்களை பார்த்து சொன்னார்கள், ஜனங்களே, ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அழைத்தார்கள். ஹதீஸில் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, அவங்கவுங்க குடும்பத்தாருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டாங்க. அது வந்து குடும்பத்தார்கள்லாம் ஒன்னு சேர்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரமாக இருக்கிற ஒரு குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு சொன்னார்கள், நான் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. நான் என்ன சொன்னாலும் நம்புவீங்களா? நான் நம்புவேன். இன்னும் அதிசீக்கிரத்திலே ஒரு பெரும் படை இங்கிற மக்காவிற்குள்ளே நுழைந்து உங்களை தாக்கி உங்களை கொல்ல இருக்கிறது, அழிக்க இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அந்த மனிதர்களுடைய மனோநிலையை அறிவதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு முன்னுரையை போட்டார்கள். எல்லாருமே ஒத்த குரலில் சொன்னார்கள், முகம்மதே, நீங்கள் இதுவரையிலும் எங்களிடத்திலே போய் சொன்னதில்லை, உண்மையாகவே நடந்து கொண்டீர்கள், நம்பிக்கையாகவே நடந்து கொண்டீர்கள், நாங்க நம்புவோம்னு சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியானால் அல்லாஹ் ஒருவன், வணங்குவதற்கு அவன் மட்டுமே தகுதி மிக்கவன், அவன் அல்லாத வேறு கடவுள் கிடையாது. நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், அவன் மூலமாக நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்வதற்காக அல்லாஹ் என்னை தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்ன போது முதல் வேலை இந்த அபூ லஹப் என்ன செய்தான்னு சொன்னா, கீழே குனிந்து மண்ணை வாரி, முகம்மது எதற்காகவா எங்களை நீ அழைத்தாய் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நீ நாசமா போ அப்படின்னு சொல்லி சபிச்சு என்ன செய்தானா, மண்ணை தூக்கி எறிஞ்சான். ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே பதில் சொல்லல. சொன்னது யாரு? தன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்தவராச்ச, ஒன்னு சொல்லல. ஆனா அல்லாஹ் பதில் சொன்னான், தப்பத்தியதா அபீ லஹபின் வத்தம். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சூறாவை ஓதுகிறார்கள். கியாமத் நாள் வரையிலும் அந்த அபூ லஹபின் மீது சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அபூ லஹபுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும், தப்ப மேலும் அவனும் நாசமாகட்டும். அல்லாஹ் சொன்னான், அபூ லஹபுடைய கரங்கள் மட்டுமல்ல அவனும் நாசமாகட்டும். அம்மா தப்பத் யதா அபீ லஹபின் வத்த மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப். அவன் சேர்த்து வைத்த செல்வங்களும் அவன் சேமித்து வைத்த பொருள்களும் எதுவுமே அவனை காப்பாற்றாது, அவனுக்கு பயன் அளிக்காது அப்படின்னு சொல்லி அந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்தான். மனைவியும் அவனுடைய மனைவியும் அப்படிப்பட்டவள் தான், ஹம்மாலத்தல் ஹதப். அந்த விறகு சுமக்கும் அந்த பெண், அந்த பெண்ணுக்கு என்ன வேலைனா, அதாவது வரலாறுலேயே வருகிறது, அபூ லஹப் என்ன செய்வானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் போய் மார்க்க பிரச்சாரத்தை செய்கிறார்களோ அவங்கள பேச விட்டுருவான், பக்கத்திலேயே நிற்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடிச்ச பிறகு அந்த மக்களை பார்த்து சொல்லுவான், இவர் பொய்யர், இவர் பேச்சை நம்பாதீங்க, உங்களது கடவுள்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள், இவர் சொல்வதெல்லாம் பொய், இவர் என்னுடைய தம்பியினுடைய மகன் தான், அதனால்தான் நான் சொல்றேன், இவர் பேச்ச ஏத்துக்காதீங்கன்னு அங்கேயே சொல்லுவார். போராடங்களில் எல்லாம் இதுதான் வழக்கம். சரிப்படி நிலை ஆகிப்பட்டது. அந்த அவருடைய மனைவி என்ன செய்வாள் சொன்னா, முள்ளெல்லாம் பெருக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் நடந்து போகக்கூடிய பாதையிலே பரப்பி வைப்பார். இது மாதிரி கொடுமையெல்லாம் செய்துட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய இரண்டு மகள் உம்மு குல்சூம் ருக்கையாவை அபூ லஹபுடைய இரண்டு ஆண் மக்களுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுபுவத்துக்கு முன்னால் நுபுவத்து கிடைத்த உடனேயே அந்த இரண்டு பெண் மக்களையும் விவாகரத்து செய்யும்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு உத்தரவிட்டார். ரெண்டு பேரும் விவாகரத்து செய்துட்டாங்க. அதுல ஒருத்தர் இஸ்லாத்துல வந்துட்டார், பிறகு இன்னொருத்தர் இஸ்லாத்துல வரல. அந்த இஸ்லாத்துல வராத நபர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கடுமையான வார்த்தைகளை சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக சொன்னாங்க, அவனை குழி அடிச்சு அவன் இறந்து போவான்னு சொன்னான். சும்மா பேசும்போது சொல்லிட்டாங்க புலி அடிச்சு இறந்து போவான்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையின் மீது அபூல் அபுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கடுமையான அதான் நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் எது சொன்னாலும் நடந்துரும், அது எப்படி சொன்னாலும் சரி, அது ஆராய்ச்சி எல்லாம் அங்க பண்ணல, அவங்க சொன்னாங்க நடந்துருங்கிற நம்பிக்கையில தன்னுடைய மகனை, அந்த தன்னோடு இருக்கிற ஒரு மகனை எங்கேயுமே வெளியே அனுப்பாமல் தன்னோடு பாதுகாத்து வைத்திருந்தான். ஒரு வியாபாரத்துக்காக செல்ல வேண்டியது இருந்தது, அவசியம் நிர்பந்தமாக அந்த பையன் போக வேண்டும், மகன் போக வேண்டும். தன்னுடைய அந்த வியாபார கூட்டத்திற்கு அபூலாபு சொன்னான், கண்ணும் கருத்துமாக இவரை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா முகமது இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், முகமது சொன்னது எதுவும் பொய்யானதில்லை, அதனால இவரை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வியாபார கூட்டத்தில் சொல்லி அனுப்புகிறார். அந்த வியாபார கூட்டமும் எங்கெல்லாம் இரவுல தங்குகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு அந்த மகன் அபூலாபுடைய மகன் படுப்பதற்காக வேண்டி ஒரு பரணியை தயார் செய்வார்கள், அதிலே பாதுகாப்பாக படுக்க வைத்திருப்பார்கள், இரவெல்லாம் காவலுக்கு இருப்பார்கள். இப்படியே தான் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் எப்படித்தான் அந்த புலி வந்ததோ தெரியவில்லை, இத்தனை இவர்களையும் அங்கே கீழே படுத்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் கடந்து வந்து பரணியின் மீது ஏறி அந்த மனிதனை கொன்று தீர்த்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டால் அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ரசூலுல்லாஹை எதிர்த்த அந்த குஃபார்களுக்கு இருந்தது. இன்னைக்கு முஸ்லிம்கள் இருக்கிற சில பேத்துக்கு இல்லைன்னு சொன்னா இவங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சைதுனா சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள், புகாரி ஷரீஃபிலே வருகிறது. முஆத் ரலியல்லாஹு தஆலா சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமையா என்கின்ற குறைசிகளோட தலைவனாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே. அந்த உமையா எப்போதெல்லாம் சிரியாவுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி போகிற போது மதீனாவை கடந்து போக வேண்டும், அப்படி போகிற போதெல்லாம் மதீனாவிலே ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சாதுவின் முஹாஜிரதில்லாவுடைய வீட்டில் தான் வந்து ஓய்வெடுப்பார். அதுபோல சாதுவின் முஹாஜிரதில்லாவர்கள் மக்காவை தாண்டி போகக்கூடிய வேலைகள் வந்துவிட்டால் உமையாவுடைய வீட்டிலே தங்கிவிட்டு தான் போவார்கள். இந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் சாதுவின் முஹாஜிரதில்லாவின் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். உமையா இஸ்லாத்திய எதிர்ப்பாளர்களிலே இருந்தான். அப்ப இந்த அந்த அந்த நேரத்திலே மதீனாவிலே இருந்து யாரும் மக்காவுக்கு என்ன செய்ய முடியாது, உம்ராவுக்கோ இதுக்கோ வர முடியாது, அது மாதிரியான கட்டுப்பாடு. ஆனா சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் சொன்னா, உம்ராவுக்குன்னு புறப்பட்டு வந்துட்டாங்க மக்காவுக்கு, நேரா உமையாவுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வந்துவிட்டு சொன்னார்கள், நான் உம்ரா செய்ய வேண்டும், நீதான் அவருக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவங்க என்னை பார்த்துட்டாங்கன்னா நான் முஸ்லீம் என்று தெரிந்து விட்டால் குழப்பங்கள் உண்டாகும், அதனால நீ எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உமையாவும் அது ஏற்றுக்கொண்டு மனிதர்கள் இல்லாத நேரமா பார்த்த அந்த காலத்துல, இப்ப இல்ல, இப்ப மனிதர்கள் இல்லாத ஒரு நேரத்தை அங்க பார்க்க முடியாது. மனிதர்கள் இல்லாத நேரம் அதாவது மதிய வேலை ஓய்வெடுக்கின்ற நேரம், அந்த நேரத்துல நம்ம போலான்னு சொல்லி நீ அதுக்கு தயாராக இரு என்று சொல்லிவிட்டார். அதுபோல அந்த குறிப்பிட்ட நேரத்திலே உமையா சாதரதில்லாத அழைத்துக் கொண்டு காபத்துல்லாவுக்கு வந்தார். காபாவை தவாப் செய்து கொண்டிருந்தார். தவாப் செய்து கொண்டிருக்கிற நிறையில பெரிய சைத்தான் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, யாரு, மக்காவில அபூ ஜஹல். அவன் வந்துட்டான், வந்து பார்த்த உடனே உமையா இடத்துல விசாரித்தான், என்ன விஷயம் இன்னத்துல நான் வந்து இவர் யாருன்னு கேட்டான். சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டான், இவர் யாரு, இவர் மதீனா வாசி, மதீனாவில இருந்து வந்திருக்கிறார். உடனே அபூ ஜஹல் கோபம் வந்தது, விடுவானா சும்மா, உமையாவை அந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னான், எங்களது நாட்டிலே எங்களது ஊரிலே மதம் மாறி, அவன் சொல்றது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களையும் சொல்றான், மதம் மாறி எங்களது தெய்வங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு உங்களது ஊருக்கு வந்தவர்களை நீங்கள் பாதுகாக்கிறோம் என்ற வகையில் அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இப்ப எங்க ஊருக்கு மட்டும் எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டான். அவங்க சொன்னாங்க, இது உன் ஊரு கிடையாது, இந்த பூமி எல்லாத்துக்கும் பொதுவானது, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இங்க வருவார்கள், யாருக்கு தடை கிடையாது, இது அல்லாஹ்வுடைய பூமி அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. வாக்குவாதம் ஆன உடனே அபூ ஜஹலும் சாது பின் முஆத் பார்த்து ஏதோ திட்டுனா, இவங்களும் அவனை பார்த்து திட்டாங்க. உடனே உமையா என்ன செய்தார் என்று சொன்னால், சாது பின் முஆத் ரலியல்லாஹு பார்த்து, நீ என்ன அவர் இப்படி எல்லாம் பேசுற, அவர் யாரு தெரியுமா, இந்த மக்கா நகரத்தினுடைய தலைவர், மக்களால் ரொம்ப உயர்வாக கருதப்படக்கூடியவர், அவரை போய் இந்த வார்த்தையை பேசிட்டே அப்படின்னு சொல்லி இவரை கண்டிஷன் பண்றார். யாரு சாது மாதிரா தலைவர்களை உமையா கண்டிப்பு செய்கிறார். உமையா சொன்னா நீ வக்காலத்தை வாங்கிட்டு வராத, இந்த மனுஷனுக்கு நீ அங்கிட்ட வக்காலத்தை வாங்கிட்டு வராத, உன்னை பத்தி ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, சஹாபாக்கள் உன்னை கொல்லுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். முஸ்லிமுடைய கையிலா கையினால நீ கொல்லப்படுவாய் என்று எங்களது நாயகம் சல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஆத்திரத்தில் சொல்லிட்டாங்க. அப்ப இருந்து அவன் தூக்கம் வரல. முகமது என்னை கொண்டு விடுவார் என்று சொல்லியிருக்கிறார்களா, முஸ்லிம்கள் நான் கொல்லப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார்களா, எங்க கொல்லப்படுவேன் கேட்டார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கொல்லப்படுவேன்னு சல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, சஹாபாக்கள் உன்னை கொல்லுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நேராக இவன் வீட்டுக்கு போனான். கவலை தேய்ந்த முகத்தோடு தன்னை மனைவி அழைத்து சொன்னான், இந்த மாதிரி என்னை பத்தி சாதி இந்த மாதிரி சொன்னார், முகமது சல்லல்லாஹு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாவும் அப்படியா சொன்னாங்க, சரி இனிமேல் நீங்க எங்கேயும் வெளியே போவாதீங்க, வெளியவே போல. அவன் உமையா தன்னுடைய வீட்டிலேயே கலந்தான், வெளியில வியாபாரத்து நிமித்தமோ எந்த காரியத்திற்காக வேண்டிய வெளியே செல்வதில்லை. ஏன்னா எப்படி சொல்லியிருக்காங்க, முஸ்லிம்களால் கொல்லப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொல்லின் மீது நம்பிக்கை வைத்தவனாக அங்கிருந்து வெளியே போல. பத்ரு யுத்தம் நடக்கிறது, அவன் சொன்னா நான் வரல, நான் இங்கதான் இருக்க போறேன், இந்த ஊர்ல தான் இருக்க போறேன், நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன். அபூஜஹல் திட்டுனான், எல்லாரும் போகும்போது தலைவர்களில் உள்ளவங்க போகலன்னா என்ன மத்தவங்க எல்லாம் எப்படி வருவாங்க, அதனால நீ கிளம்பு வர்றதை பாத்துக்கலாம் சொல்லி வற்புறுத்தி கூட்டு போயிட்டான். பத்ரு யுத்த காலத்தில் அது மாதிரி ஒரு நிலைமை வந்து விட்டால் என்ன செய்வது என்று அவன் அஞ்சியவனாக உயர்தரமான ஒட்டகத்தை வாங்கினான். பத்ரு அந்த குறைசிகள் எங்கெல்லாம் தங்குகிறார்களோ அங்கே வெளியிலேயே வெளியேறுவதற்கு தகுந்தது மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்குருவான், அங்க தங்கிடுவான், அதுக்கு பக்கத்திலே ஒட்டகத்தை கட்டி வச்சிருப்பான். சம்பவம் அசம்பாவிதம் நடந்தால் உடனே தப்பித்து போவதற்காக வேண்டி அவ்வளவு ஏற்பாடுகளையோடு அவன் போயிருந்தான். பதிலே சென்று கலந்து பதிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது, முஸ்லிம்களால் பதிலே கொல்லப்பட்டான். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், இஸ்லாத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுடைய சொல்லின் மீது அவன் புறக்கணித்துக் கொண்டு வந்தவன். ஆனா ரசூலுல்லாஹி சொல்லுகின்ற அந்த வாக்கியத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனாக அவன் வாழ்நாள் முழுக்க அச்சமுடையவனாக பயந்தவனாக வாழ்ந்திருக்கிறான். கடைசியிலே முஸ்லிம்களால் கொல்லப்பட்டான். குஃபார்களுக்கு கூட ரசூலுல்லாஹி நம்பிக்கை அவருடைய சொல்லின் மீது நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம், நாங்கள் சொல்றதுதான் உண்மையான தூய்மையான இஸ்லாம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை விட்டும் இந்த இஸ்லாமியர்களை பிரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். விளங்குறதே இல்லை இவங்களுக்கு, ஒரு விதமான போதையிலே அகப்பட்டவர்களாக இவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு அவர்கள் நிதானிக்கிறார்களோ அப்ப உண்மை என்ன விளங்கும், அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுப்பான். ஆனால் அதுவரையில் இவர்கள் எப்படி ஒரு குடிகாரனை போய் சீக்கிரம் திருத்த முடியாது, மொடா குடிகாரன், காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி போடணும், இரவு படுக்கிற வரையில் அதிலே மிதந்துகிட்டு இருக்கணும், அப்படிப்பட்ட ஆளை போய் நீங்க சீக்கிரம் திருத்த முடியுமா, திருத்த முடியாது. வாழ்க்கையினுடைய சக்கரம் போய்கொண்டே போய்கொண்டே இருந்து கடைசியில அங்கேயாவது ஒரு இடத்துல போய் முட்டுகிற போதுதான் நாம் கடந்து வாழ்ந்த பாதை எவ்வளவு மோசமானது என்பதை அப்போதுதான் அவன் சிந்திப்பான், கண்ணீர் வடிப்பான். அதுபோல இந்த சூதாட்டம் ஆடக்கூடிய நபர்களை பாருங்க, ரேஸ் கோர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னா தெரியும் அங்க எப்படிப்பட்ட வயசானவங்களா வர்றாங்கன்னு. இளமை காலத்திலே இருந்து அந்த போதையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் யார் என்ன சொன்னாலும் விடமாட்டாங்க, கடைசியில எல்லாம் முட்டி மோதி கடைசியில ஒரு நிலை வருகிற போது அப்போது நிதானித்து பார்ப்பார்கள், அந்த சிந்தனை அப்போது வரும். அதுபோலவே இவர்களை பின்பற்றி அந்த போதையிலே போய்கொண்டிருக்கிற இந்த கூட்டம் போய் 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 கடைசியில ஒரு கட்டம் வரும், அப்போதுதான் நிதானிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களை ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து பிரித்து விட வேண்டும், முஸ்லிம்களை ஈமானிலிருந்து பிரித்து விட வேண்டும். பிரித்து விட்டு இவர்களை பேருக்கு முஸ்லிம்களாக இருப்பார்கள், அதனாலதான் தொப்பிய போடாத முஸ்லிமுடைய அடையாளம் அது, அதனால போடாத. முஸ்லிம்களுக்கு அடையாளங்கள் என்று எதெல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் முதல்ல கட் பண்ணு, கடைசியில் அப்படியெல்லாம் இருந்தா தான் கடைசியில் கொண்டு போய் எங்கே சேர்க்க முடியும், குஃபார்களுடைய பட்டியலே கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த நிலையில் தான் இந்த முயற்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து மேலும் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களது கட்டளைகளுக்கு மாறாக மாறு செய்கின்ற விதத்திலே யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், அந்துசீபஹும் ஃபித்னத்துன், அவர்கள் கடுமையான குழப்பத்தை சந்திப்பார்கள், கடுமையான சோதனைக்கு அவர்கள் ஆளாவார்கள்,
அவ்விசீபகம் அதாவும் அலீம் அல்லது கடுமையான வேதனைக்கு அவர்கள் ஆளாவார்கள் என்ற விஷயத்தை அவர்களுக்கு எச்சரிக்கையோடு சொல்லி வைங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மூமின்களுடைய விஷயங்களை சொல்கிற போது இன்னமா கவுலுல் மூமினீன இதா தவு இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்திலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களை அழைத்தால், அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்வதற்காக வேண்டி அழைத்தால், அவர்கள் சொல்வார்கள் ஐயகூலு சமீஅனா வ அதாஅனா, நாங்கள் கேட்டோம், செவிமடுத்தோம், நாங்கள் அடிபணிந்தோம் என்று சொல்லிக் கொண்ட நிலையிலே வருவார்கள். உலாய்க்கு ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டார்களா, நான் அதை ஏற்றுக்கொண்டேன், நான் அதற்கு வழிபட்டேன், நான் அதற்கு கடமைப்பட்டேன் என்று யார் தன்னை தாழ்த்தி கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதை விடுத்து ரசூலுல்லாஹ் அந்த நோக்கத்தில் சொல்லல, ரசூலுல்லாஹ் இந்த நோக்கத்தில் செய்யல அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அர்த்தம் கற்பித்து யார் மார்க்கத்தை விட்டு விலகி போய் விடுகிறார்களோ அவர் கடுமையான குழப்பத்திலும் சோதனைகளுக்கும் அகப்படுவார்கள். மறுமையிலே வேதனை தருகின்ற கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்ற செய்தியும் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த ஷரியத், இது எந்த காலத்திற்கும் மாற்று என்பது ஏற்படாது. அதுதான் அன்னைக்குள்ளதான் இன்னைக்கும். ஆனால் நவீனமான முறையிலே மார்க்கத்தை கொண்டு செலுத்த வேண்டும், அதெல்லாம் அந்த காலத்தில் பொருந்தும் இந்த காலத்தில் பொருந்தாது என்றெல்லாம் சொல்லி விவாதங்கள் செய்து கொண்டு போகக்கூடியவர்கள் சத்தியமாக தவறான வழியில் இருக்கிறார்கள் என்பதனை கவனத்திலே கொண்டு அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சுகளுக்கு நாம் செவிசாய்க்க கூடாது. அப்படிப்பட்டவர்கள் பேசுகின்ற பேச்சினுடைய அந்த மஜ்லிஸுக்கு நாம போகக்கூடாது. அவன் அந்த மாதிரி ஆளுகளோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, ஏன்னா வழிகெடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் ஜல்லா நம்மையும் இந்த சமுதாய மக்களையும் பாதுகாப்பானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்